ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, 18 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜனவரி 1 புத்தாண்டு தினத்தன்று நடந்த ஒரு சம்பவம் என் மனதில் ஆழமான தாக்கங்களை உருவாக்கியது. நானும் மற்றொரு குருவும் புத்தாண்டு தினத்தன்று சென்னை அரசு மருத்துவமனைக்கு சென்றோம். எங்கள் இயேசு சபையை சார்ந்த ஒரு குரு அன்று காலை சாலை விபத்தில் இறந்துவிட்டார். புத்தாண்டு விழாவுக்கான நள்ளிரவு மற்றும் காலை திருப்பலிகளை முடித்துவிட்டு தன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த அவர் வேறொரு வாகன ஓட்டியின் தவறால் உயிரிழந்தார். அவரது உடலை அரசு மருத்துவமனையின் சவக்கிடங்கிலிருந்து மீட்டு வர நாங்கள் சென்றிருந்தோம். அந்த சவக்கிடங்கில் நான் அடைந்த அதிர்ச்சியை பல மாதங்கள் என்னால் மறக்க முடியவில்லை. அன்பு இதயங்களே, புத்தாண்டை வரவேற்க காத்திருக்கும் அந்த இரவில் நடக்கும் சாலை விபத்துக்களை நாம் எல்லோருமே அறிவோம். எனவே அந்த சவக்கிடங்கில் பல உடல்கள் பலவாறாக சிதைக்கப்பட்ட நிலையில் இருந்தன. அதுவும் அச்சடலங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக தாறுமாறாக போடப்பட்டிருந்தன. அத்தனை சடலங்களின் மத்தியில் எங்கள் குருவை நாங்கள் அங்கிருந்த காவல்துறையினரிடம் அடையாளம் காட்டினோம். நானும் என்னுடன் வந்த குருவும் அந்த சவக்கிடங்கில் செலவிட்ட நேரம் ஒருவேளை 10 நிமிடங்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் அது பல மணி நேரங்கள் போல் எனக்கு தெரிந்தது. அந்த சவக்கிடங்கில் ஆரம்பித்து பல நாட்கள் இரவும் பகலும் எனக்குள் ஒலித்துக் கொண்டிருந்த ஒரு கேள்வி, வாழ்க்கை இவ்வளவுதானா? அந்த சவக்கிடங்கில் இறந்த உடல்களுக்கு மத்தியில் வாழ்வை பற்றிய ஏதோ ஒரு தெளிவு எனக்கு கிடைத்ததைப் போல நான் உணர்ந்தேன். அந்த புத்தாண்டு நாள் என் வாழ்வை பெருமளவு புரட்டி போட்டது என்றே சொல்ல வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, மனித வரலாற்றில் எத்தனையோ பேருடைய வாழ்வை புரட்டி போட்ட சம்பவங்கள் உள்ளன. கிறிஸ்துவர்களை கைது செய்து எருசலேமுக்கு கொண்டு வர கொலை வெறியோடு தமஸ்க் நகர் நோக்கிச் சென்ற சவுலை பார்வை இழக்கச் செய்து பின்னர் மறுபார்வை தந்த இறைவன் சவுலின் வாழ்வை புரட்டி போட்டார். பாம்பலோனா கோட்டையில் காலில் பட்ட குண்டு லயோலா இஞ்ஞாசியாரின் வாழ்வை புரட்டி போட்டது. தென்னாப்பிரிக்காவில் புகைவண்டியிலிருந்து பலவந்தமாய் வெளியேற்றப்பட்ட ராஜ்மோகன் காந்தியின் அந்த பயணம் அவரது வாழ்வை புரட்டி போட்டது, அவரை மகாத்மாவாக்கியது. கொல்கத்தாவின் சாக்கடைகளும் சேரிகளும் அன்னை தெரேசாவின் வாழ்வை புரட்டி போட்டன. அதுவரை அவர்கள் வாழ்ந்த வாழ்வும் அந்த அனுபவத்திற்கு பின் தொடர்ந்த வாழ்வும் வேறுபட்டு நின்றன. புதியதோர் வாழ்வில் அவர்கள் அடியெடுத்து வைத்ததை போன்ற ஒரு உணர்வு அது. இந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் அன்பர்களே, இந்த அனுபவங்கள் எல்லாமே அவர்களுக்கு கிடைத்த திருமுழுக்கு என்றே சொல்ல வேண்டும். இறைமகன் இயேசுவின் வாழ்வை புரட்டி போட்ட அவரது திருமுழுக்கை நாம் இன்று சிந்திக்க வந்திருக்கின்றோம்.
அப்பா, உந்தன் அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அப்பா, உந்தன் அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை.
அன்பு இதயங்களே, முன்பு ஒருமுறை படித்த சிரிப்பு துணுக்கு ஒன்று என் நினைவுக்கு வருகின்றது. இரண்டு நண்பர்கள் பேசிக் கொள்கின்றனர். ஒருவர் சொல்கின்றார், நான் கடவுளை பார்த்தால் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன் என்று. என்ன கேள்வி என்று அடுத்தவர் கேட்கின்றார். கடவுளே, இவ்வளவு அநியாயம் நடக்கிறத பார்க்கிறியே, ஒன்னும் செய்ய மாட்டியா என்பதே தன் கேள்வி என்று நண்பர் சொல்ல, நல்ல கேள்வி, கேட்க வேண்டியதுதானே என்று அடுத்தவர் சொல்கின்றார். சிறிது நேர தயக்கத்திற்கு பின் முதல் நண்பர், அதே கேள்விய கடவுள் என்கிட்ட திருப்பி கேட்டா என்று சொல்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, சிரிப்புக்கள் பல நேரங்களில் சிந்தனைகளை பற்ற வைக்கும் நெருப்பு குச்சிகள் இல்லையா? கடவுளே, இவ்வளவு அநியாயம் நடக்கிறத பார்க்கிறியே, ஒன்னும் செய்ய மாட்டியா என்ற இந்த கேள்வியை பல கோடி மக்கள் இதுவரை கேட்டிருப்பார்கள், இனியும் கேட்பார்கள். நானும் இந்த கேள்வியை கேட்க நினைத்ததுண்டு, ஆனால் கேட்டதில்லை. ஏன்? எனக்கும் இதே பயம். இந்த கேள்வியை விண்ணை நோக்கி நான் ஏவிவிட்டால் அது மீண்டும் ஒரு மின்னலாக, இடியாக, எதிரொலியாக என்னை தாக்கிவிடுமோ என்ற பயம். அன்பு நெஞ்சங்களே, மனித கண்ணோட்டத்தில் பார்த்தால் இயேசுவுக்கும் இந்த கேள்வி கட்டாயம் உள்ளத்தில் எழுந்திருக்கும். 30 ஆண்டுகள் அமைதியாக நாசரேத்தூரில் தானுண்டு, தன் வேலையுண்டு, தன் தாயுண்டு என்று இயேசு வாழ்ந்தபோது அவரை சுற்றி நடந்த பல அநியாயங்கள் அவர் மனதில் பூகம்பங்களாய் வெடித்திருக்கும். இந்த அநியாயங்களுக்கு விடை தேடி இளையோர் பலர் புரட்சி குழுக்களை உருவாக்கியதையும் அந்த குழுக்களில் சேர்ந்ததையும் இயேசு அறிந்திருந்தார். தீவிரவாதமும் வன்முறையும் தான் தீர்வுகளா, வேறு வழிகள் இல்லையா என்று அவரும் கட்டாயம் சிந்தித்திருப்பார். இந்த சிந்தனைகளின் விடையாக அவர் எடுத்த முதல் முடிவு மக்களோடு மக்களாக தன்னையே கரைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவு. அந்த முடிவோடு அன்பர்களே, யோர்தான் நதியில் இயேசு இறங்கினார். நெஞ்சங்களே, இயேசு யோர்தானில் மக்களோடு மக்களாய் இறங்கியதற்கு ஒரு முக்கிய காரணம் தந்தையின் மீது அவர் வைத்திருந்த அளவற்ற நம்பிக்கை. கடவுள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்க முடியும் என்பதற்கு பல கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். இதோ நமக்கு பழக்கப்பட்ட ஒரு கதை. பாதாளத்தில் தவறி விழுந்துவிடும் ஒருவர் ஒரு மரத்தின் கிளையை பற்றி கொண்டு கடவுளை பார்த்து வேண்டுகின்றார். கடவுள் அவரிடம், நீ உண்மையிலேயே என்னை நம்புகிறாயா என்று கேட்பதற்கு, ஆம் என்று அந்த மனிதன் மரண பயத்தில் அலறுகின்றார். கடவுள் அவரிடம், நீ என்னை முழுவதும் நம்புவதாக இருந்தால் நீ பற்றியிருக்கும் அந்த மரத்தின் கிளையை விட்டுவிடு என்று சொல்கின்றார். அன்பு நெஞ்சங்களே, நமக்கெல்லாம் தெரிந்த கதை இது. இந்த கதையின் தொடர்ச்சியாக யாரோ ஒருவர் கூறிய ஒரு கற்பனை என்னுடைய நினைவுக்கு இப்போது வருகின்றது. பற்றியிருக்கும் கிளையை விட்டுவிடு என்று கடவுள் சொன்னதும் கொஞ்ச நேரம் அந்த மனிதன் சிந்திக்கின்றார். பின்னர் இன்னும் உரத்த குரலில், வேறு கடவுள் யாராவது இருக்கின்றீர்களா, என்னை காப்பாற்ற என்று அலறுகின்றார். அன்பு இதயங்களே, கடவுளிடமிருந்து வரும் அழைப்புக்கள் நம் நம்பிக்கைக்கு சவால்களாக அமையும் போது நம்மில் எத்தனை பேர் எத்தனை முறை மற்ற கடவுள்களை தேடியிருக்கின்றோம். தந்தையின் மீது ஆணித்தரமான நம்பிக்கை கொண்ட இயேசுவைப் போல வாழ்ந்த பலர் அந்த சூழலில் என்ன செய்திருப்பார்கள் என்றும் நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். அந்த கிளையை விட்டுவிடு என்று கடவுள் சொன்னதும் இவர்கள் கிளையை ஆனந்தமாய் விட்டுவிடுவர். இதில் என்ன அற்புதம் என்றால், அந்த கிளையை அவர்கள் விட்டதும் பாதாளத்தில் கீழே விழுவதற்கு பதிலாக மேலே பறக்க ஆரம்பித்திருப்பர். இயேசுவுக்கு அப்படி ஓர் அற்புத உணர்வு அந்த யோர்தான் நதியில் ஏற்பட்டது. என தருமை அன்புள்ளங்களே, தந்தை மீது நம்பிக்கை கொண்டு தன் பணியை துவக்குவதற்கு இயேசு தன் முதல் அடியை யோர்தான் நதியில் எடுத்து வைத்தார். அவர் எடுத்து வைத்த முதல் அடியையே தண்ணீரில், அதுவும் ஓடுகின்ற ஆற்று நீரில் எடுத்து வைத்தார் என்பது நம் சிந்தனைகளை தூண்டுகின்றது. உறுதியான தரையில் நிற்பதற்கும் ஓடும் நீரில் நிற்பதற்கும் வேறுபாடுகள் அதிகம் உண்டு. ஓடும் நீரில் நிற்பது நிலையற்ற ஓர் உணர்வை நமக்கு தரும், இல்லையா? தனது பணிக்காலத்தில் சந்திக்கப் போகும் நிலையற்ற சூழல்கள் ஓடும் நீரைப் போல் இருக்கும் என்று இயேசு சொல்லாமல் சொன்னாரா? தந்தையாம் இறைவனின் அன்பைத் தவிர வேறு எதுவும் தனக்கு உறுதியளிக்காது என்பதை உணர்த்த இயேசு தன் பணிவாழ்வின் முதல் அடியை ஓடும் நீரில் எடுத்து வைத்தாரோ? அன்பு இதயங்களே, ஓடும் நீரில் மற்றொரு அழகும் உண்டு. தேங்கி நிற்கும் நீரை விட ஓடும் நீரில் உயிர்கள் வாழ வளர வாய்ப்பு அதிகம் உண்டு. இயேசுவும் ஓடும் நீரைப் போல் பலருக்கு வாழ்வளிக்க விரும்பியதால் ஓடும் ஆற்று நீரை தன் பணிவாழ்வின் முதல் அடையாளமாக தேர்ந்தெடுத்தாரோ?
அப்பா, உந்தன் அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அப்பா, உந்தன் அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை.
என தருமை அன்புள்ளங்களே, யோர்தான் நதியில் இயேசு தன் திருமுழுக்கை தனியே பெறவில்லை. மக்களோடு மக்களாக கலந்து கரைந்து நின்றார். அவர் மக்களோடு மக்களாக கலந்து வந்ததை திருமுழுக்கு யோவான் பார்த்து திகைத்தார். அவருக்கு திருமுழுக்கு தரவும் தயங்கினார். இயேசு அவரை அமைதிப்படுத்தி திருமுழுக்கு பெறுகின்றார். அன்பு இதயங்களே, இயேசுவின் இந்த பணிவு மக்களோடு மக்களாக கரைந்துவிட அவர் கொண்ட ஆர்வம் விண்ணகத் தந்தையை மிகவும் மகிழ்விக்கின்றது. தம் மகனோ மகளோ அர்த்தமுள்ள பெருமை சேர்க்கும் செயல்களை செய்யும்போது அவர்களை அரவணைத்து நெற்றியில் முத்தமிட்டு ஆசீர்வதிக்கும் பெற்றோரை நாம் பார்த்திருக்கின்றோம். நாமும் இப்படிப்பட்ட அரவணைப்பையும் ஆசீரையும் அனுபவித்திருக்கின்றோம். அதுதான் அன்று யோர்தானில் நடந்தது. மக்களோடு மக்களாக தன்னை முழுவதும் இணைத்து கொண்ட இயேசுவை கண்டு ஆனந்த கண்ணீர் பொங்க தந்தையாம் இறைவன் சொன்ன வார்த்தைகள், என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அன்பு இதயங்களே, உள்ள பூரிப்புடன் உன்னத இறைவன் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல காத்திருக்கின்றார். அன்னையும் தந்தையுமான இறைவன் நம்மை வாரி அணைத்து உச்சி முகந்து இந்த அன்பு மொழிகளை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லட்டும்.
என் மனச்செருக்குகளை அப்பா நான் விடுத்தேன், என் மனச்செருக்குகளை அப்பா நான் விடுத்தேன், பொல்லாரிவியல்கள் தந்த பொய்களையும் விடுத்தேன், கண்டு கொண்டே வாழ்வு தரும் நண்புறவை பிள்ளையை போல் உன் மடியிலே நான் அமைதி காணுகின்றே. அப்பா உந்தன் அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கோ கவலை.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.